சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும்
போற்றி போற்றி
இருந்தாலும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கிறார். இறைவனே நம் மீட்பு, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேய நற்செய்தி 13வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 54 தொடங்கி 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்திற்கும் உரிய அருமையான இறைப்பு.
Derrière chaque ligne de code, app, logiciel ou IA, il y a des expertes et des experts engagés. Solidarité, agilité, audace, proximité, exigence et créativité sont nos 6 valeurs fondamentales. À Effray Paris, nous considérons l'éthique, le droit à la différence et l'interculturalité comme des forces. Tout est mis en œuvre pour le développement de soft skills essentiels à tout professionnel. Deviens expert du numérique. Rejoins Effray Paris.
பிள்ளைகளே, இந்த காணொளி வாயிலாக இந்த திருப்பலியை கண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை, அல்லது உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை. நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படையில் சொல்லப்போனால், உழைப்பின் மகிமையை இந்த உலகிற்கு உணர்த்திய, தன் மகனுக்கே உழைப்பை கற்றுக் கொடுத்த யோசேப்புடைய விழாவை இந்த நாளில் நாம் பேருவகையோடு கொண்டாடும் இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த மெய்தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கிறேன். குறிப்பாக நான் தொடக்க உரையிலே சொன்னது போல, இன்றைக்கு நாம் யாருக்காக சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் கொரோனா நாள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், போன வருஷத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் கொரோனா நம்மளாம் வெளியில் போகிறதுக்கே யோசித்து கொண்டிருந்த நேரத்திலும் கூட, இரவென்றும் பகலென்றும் பாராமல் காலை கண் விழித்த உடனே நீங்கள் எல்லாரும் இந்த திருப்பலியை மகிழ்வோடு கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருந்த நம்முடைய கேசி கம்யூனிகேஷன் இந்த தளத்தில் வேலை செய்யக்கூடிய எல்லாருடைய உழைப்பையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீங்கள் சிறப்பாக நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். நேர்முகமாக இதற்கு பலரும் உழைக்கிறார்கள். எத்தனையோ இளைஞர்கள், இளம் பெண்கள் தங்களுடைய தன்னார்வ நேரத்தை இந்த நாட்களிலே இந்த ஒவ்வொரு நாள் திருப்பலியை காணக்கூடிய உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். வழிநடத்தக்கூடிய தந்தை அவர்களையும் இறைவன் தன்னுடைய அருட்கரத்தால் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும். அவருடைய உழைப்பு உண்மையிலேயே இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு நிறைவாக பயன்படுகிறது என்பதை இறைவன் தாமே தொடர்ந்து பல்வேறு விதங்களில் அவர்களுக்கு ஆசீர்வதி தர வேண்டுமாய் சிறப்பாக ஜெபிப்போம். நல்லது. என் அன்பு சகோதர பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் பார்க்குற ஓங்கி உயர்ந்து நிற்கிற எல்லா கட்டிடங்கள், கோபுரங்கள், அணைக்கட்டுகள் என்று நாம் எவற்றையெல்லாம் பார்த்து இன்றைக்கு வியந்து பார்க்கிறோமோ, இவை எல்லாமே யாரோ ஒருவருடைய உழைப்பினால் இந்த உலகத்தில் கட்டப்பட்டவை தான். இன்னைக்கு எல்லாருமே தஞ்சாவூர் போகிற பொழுது இந்த ராஜராஜனுடைய காலத்தில் கட்டப்பட்ட, ராஜராஜன் கட்டலை, ராஜராஜனுடைய காலத்தில் கட்டப்பட்ட அந்த மிகப்பெரிய கோவிலை கண்டவுடன் அதிசயித்து நிற்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து வர்ற எத்தனையோ வெளிநாட்டு வாசிகள் மீனாட்சி அம்மனை கோவிலை பார்த்துவிட்டு வியந்து பார்க்கிறார்கள். ஏன் அங்கங்கெல்லாம் சுற்றி போக, திருச்சியில் இருக்கிற இந்த கல்லணையை கண்ட உடனே எத்தனையோ பேர் வியந்து பார்க்கிறார்கள், எப்படி இவற்றையெல்லாம் செய்ய முடிந்தது என்று சொன்னால், உண்மையிலேயே உழைக்கக்கூடிய நல்ல மனம் கொண்ட மக்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள் என்பதற்கு அதுதான் ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு உழைப்புக்கு எத்தனையோ நபர்களை என்னால் அடையாளம் காட்டி சொல்ல முடியும். மிக சிறப்பாக இந்த நாளில் இந்த திருப்பலியை கண்டுகொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் கூட உழைப்பிற்கு நல்லதொரு உதாரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய முந்தைய தலைமுறை அல்லது தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை, ஒருவேளை உணவிற்கு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கலாம், அன்றாடம் காட்சிகளாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஓரளவுக்கு இந்த உலகம் மதிக்கக்கூடிய சமூக அந்தஸ்தோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய உண்மையான உழைப்பை இறைவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல முடியும். அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னு நான் நினச்சேன். அப்போ என் மனசில் உடனடியாக பட்டது யார் அப்படின்னா, நிறைய பேர் வந்தாங்க. ரொம்ப குறிப்பாக நான் சொல்ல நினைக்கிறது யாரை பற்றி அப்படின்னு சொன்னால், நகைச்சுவை மன்னன் சார்லி சாப்ளின். ஒரு உலகமறிந்த ஒரு நகைச்சுவை நடிகராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கார் அப்படின்றத ஒரு சில வரிகளில் சொல்ல விரும்புகிறேன். அவர் பிறந்த நாட்களிலிருந்து தாய்க்கும் தகப்பனுக்கு நல்ல ஒரு புரிதல் இல்லை. தகப்பன் ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைகளை காப்பாற்றணுமே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாரத்தை சுமந்தவளாக அவனுடைய தாய் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாடகங்களில் மேடைகளில் போய் நடிப்பது, ஆடுவது, பாடுவது என்கிற ஒரு கூத்து சம்பந்தப்பட்ட ஒரு வேலையைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகிற பொழுது தன்னுடைய மகன் சார்லி சாப்ளினையும் தன்னோடு கூட்டிக் கொண்டு செல்வது உண்டு. இப்படியாக தொடர்ந்து ஒரே வாரத்தில் அடுத்தடுத்த பலவிதமான ப்ரோக்ராம் நிகழ்வுகள் வந்ததுனால அந்த அம்மாவுக்கு குரல்லாம் ஒரு மாதிரி மங்கி போயிடுச்சு, உடல் சோர்வாகிவிட்டது. ஒரு நாள் மேடையில் நடித்து கொண்டிருக்கிற அதே தருணத்தில் குரலெல்லாம் மாறி போயிடுச்சு, பாட முடியல, உடல் சோர்வு தளர்ந்து போன நிலையில் அங்கே இருக்கிற அவருடைய பார்த்து கொண்டிருந்த அத்துணை ரசிகர்களுமே பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த அம்மா மேடையை விட்டு இறங்கிய பிறகு, இதை என்ன செய்கிறது, இந்த நாடகத்துக்கு மேலே எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த அம்மாவோடு இந்த பிள்ளை வருகிறான் அல்லவா, யார், இந்த சார்லி சாப்ளின். அம்மா நடிக்கிறத சைடில் நின்று பார்க்குது, பார்த்து அதை பழகி பழகி அந்த டைலாக் எல்லாம் அந்த பிள்ளைக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. உடனடியாக அம்மா இல்லாத அந்த சூழ்நிலையில் உடனடியாக இந்த பிள்ளை மேலே ஏறி நடிக்கிறான். அங்கிருக்கிற அத்துணை ரசிகருடைய கரவோசையோடு அந்த நாடகம் நிறைவு பெறுகிறது. இப்போ நாடகம் நடிக்கும் போது அந்த காசெல்லாம் தூக்கி போடுறாங்க, அந்த பையனுடைய நடிப்பை பார்த்துட்டு அந்த பணத்தை போய் பொறுக்கி எடுக்கிற அந்த ஸ்டைல், நடக்கிற விதம், இவற்றையெல்லாம் எல்லாருமே ரசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அன்றிலிருந்து தனக்குள் இருக்கிற அந்த நடிகனை அவர் கண்டுகொண்டார். 1910 அவருக்கு 7 வயது நடிக்கிற போதெல்லாம் பல குறும்படங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறார். 1945 அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை. அவருடைய படங்களில் எல்லாமே ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை முன்வைப்பார். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்பது என்ன? இந்த உலகில் இருக்கிற எல்லா பொருட்களும் எல்லாருக்கும் பயன்பட வேண்டும், முதலாளி தொழிலாளி என்கிற வேறுபாடு இல்லாமல் உழைக்கிற எல்லாருக்கும் சமமான மூலதனம் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தன்னுடைய படங்களில் முன்வைப்பதன் காரணமாக அமெரிக்காவிலிருந்து அவர் நாடு கடத்தப்படுகிறார், விரட்டி அடிக்கப்படுகிறார். சுவிட்சர்லாந்து போய் கொஞ்ச நாள் இருக்கிறார். அங்கிருந்தும் கூட தன்னுடைய வேலையை நிறுத்தவில்லை. அங்கிருந்தும் கூட மக்கள் நலம் சார்ந்த, குறிப்பாக உழைப்பு சுரண்டல் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அதை மையப்படுத்திய பல படங்களை தன்னுடைய நகைச்சுவை உணர்வோடு அவர் இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். எந்த அமெரிக்கா தேசம் இவரை நாட்டை விட்டு ஓடு என்று சொன்னதோ அதே தேசம் 1972 அவரை தன்னுடைய நாட்டுக்கு வரவழைத்து உலகின் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர் என்கிற விருதை அவருக்கு வழங்கியது. பார்த்துக்கோங்க, அவருடைய உழைப்புக்கு எவ்வளோ பெரிய ஒரு சன்மானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குள்ளே நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையிலேயே உழைக்கக்கூடிய மனம் கொண்டவளாக இருந்தால் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் கட்டாயம் உயர்த்துவார். இன்றைக்கி வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தை நாம் பார்க்குறோம் அல்லவா, உழைப்புக்கு சான்றுகள் வேறு எங்கும் தேடவில்லை, நம்மையெல்லாம் படைத்து காத்து வருகிற நம் ஆண்டவர் இருக்கிறாரே தந்தையாம் கடவுள், அவரே உழைப்புக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். உலகை 6 நாட்கள் தொடர்ந்து படைக்கிறார். பரப்பன, ஊர்வன, நிலம், நீர், செடி, கொடிகள் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு இறுதியாக மனிதனையும் படைத்தார், ஆணை படைத்தார், ஆணிலிருந்த பெண்ணை படைத்தார் என்றெல்லாம் நான் பார்க்கிறோம். உழைப்பினுடைய களைப்பு 7வது நாள் அவருக்கு ஓய்வு நாளாக கொடுக்கப்படுகிறது. அதனுடைய பின்னணியில்தான் இன்றைக்கு நமக்கு ஓய்வு நாள் என்கிற ஒரு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அன்பு சகோதர பிள்ளைகளே, இறைவனே உழைத்து களைத்தவர் என்று சொன்னால் நீங்களும் நானும் அதிலிருந்து விடுபட்டு இருப்பதற்கு அல்ல, எல்லாரும் உழைக்க வேண்டும். உழைத்தால்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும், வாழக்கூடிய தகுதியை நாம் பெறுவோம். குறிப்பாக இன்றைக்கு யோசேப்பு நமக்கு ஒரு மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், உண்மையான உழைப்புக்கு அந்த மனிதர் பெயர் போனவராக இருக்கிறார். குறிப்பாக இந்த வருஷம் நம்முடைய திருத்தந்தை யோசேப்பு ஆண்டை என்று நம்மை கொண்டாட சொல்லி தந்தையின் இதயத்தோடு என்கிற ஒரு கருத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு சொல்றோம், ஏன் யோசேப்பு மாத்திரம்தான் உழைப்பினுடைய ஒரு புனிதராக பாதுகாவலராக மாதிரியாக காட்டப்பட வேண்டுமா, எத்தனையோ பேர் உழைக்கலையா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இவருடைய உழைப்பில் ஒரு நேர்மை தன்மை இருந்தது, அதான் முதல் காரணம். அவர் உண்மையிலேயே அவர் நேர்மையோடு உழைக்கக்கூடியவராக இருந்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் ஏனோ தானோ என்று செய்யாத ஒரு உழைப்பாளி. எப்படி ஃபாதர் புரிந்து கொள்வது? தான் ஒரு வளர்ப்பு தந்தை தான், அதில் மாற்றுக்கருத்து என்பதே இல்லை. இந்த பிள்ளைக்கு நான் சொந்த தந்தை இல்லை, நான் வளர்ப்பு தந்தை தான் என்பதற்காக ஏனோ தானோ என்று நெடுத்து இருந்திருக்கலாம். என்னதான் இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் என்று நினைக்காமல் கடவுள் கொடுத்த அந்த மகனை தன் மகன் போல நினைத்து அவருக்கு உண்மையாக இருந்தார். அந்த மகனை உண்டாக்குவதற்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவர் உழைத்தார். அதே நேரத்தில் கடவுளுடைய பிள்ளைதானே, கடவுளிடமிருந்து நான் வரம் கேட்டு வாழ வேண்டிதானே என்றெல்லாம் நினைக்காமல் கடவுளுக்கு கொடுத்த அந்த பிள்ளைக்காக உழைக்கிறார். தான் மட்டும் உழைத்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய உழைப்பினுடைய மகிமை தன் மகனுக்கும் சொல்லி கொடுக்கிறார். அதான் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இவன் இறைவனுடைய மகன், இவன் ஏன் உழைக்க வேண்டும் என்று அவன் நினைக்காமல், என்னிடம் மகனாக இருக்கிறவன் என்னோடு இருக்கிறவரை இவனுக்கு உழைப்பை நான் கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி இயேசு ஆண்டவருக்கு உழைப்பை கற்றுக் கொடுத்தார். என் அன்பு சகோதர பிள்ளைகளே, அதனால தான் இயேசு தன்னுடைய சீடர்கள் எல்லாரையுமே அழைக்கிற பொழுது மீன் பிடிக்கிறவனையும் எங்கள் வேலைத்தளத்தில் அவன் பணித்தளத்தில் தான் போய் அவர்கள் எல்லாரையும் அழைப்பார். நீங்கள் எல்லா சீடர்களையுமே எடுத்து பாருங்க, அவங்கவுங்க பணித்தளத்தில் தான் போய் அவங்கவுங்கள கையங்களமாக அப்படியே பிடிச்சிட்டு வருவார். வாங்க என்னோட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவதை நம்ம பார்க்குறோம். கடவுள் எல்லாருடைய உழைப்பையும் ஆசீர்வதிக்கார். இயேசு ஆண்டவர் உழைக்கத்தான் செய்தார். அவருடைய உழைப்பு எதை சார்ந்ததாக இருந்தது என்று சொன்னால், அவருடைய கனவை நோக்கிய ஒரு உழைப்பு. இயேசு ஆண்டவருடைய கனவு என்ன? இறையாட்சி தான் அவருடைய கனவு. இரவு பகல் என்று பாராமல் அவர் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்தார். பல நேரங்களில் அவர் மதிமயங்கியவராக பேசுகிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், காலையிலிருந்து மாலை வரை வேலை என்ன வேலை? கடவுளுடைய வார்த்தை சொல்வது, நல்ல ஊமைகளை சொல்வது, பல புதுமைகளை செய்வது, இதை செய்து களைப்படைந்து போனார் என்றுதான் நான் இயேசுடைய உழைப்பை நான் உணர்ந்து கொள்கிறேன். நீங்க நினைக்க கூடாது உழைக்கிறனாவே பிடிச்சி மம்படி பிடிச்சி விடுறதா வேலை அப்படின்னா இல்லை, சட்டி தூக்கி சுமக்கிறதா வேலை இல்லை. யாரெல்லாம் இந்த சமூகத்தினுடைய நலன் கருதியும் தன் நலம் கருதியும் உழைக்கிறார்களோ, தனக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் செய்யப்படுகிற எல்லா வேலையுமே இறைவனுடைய அருளால் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கி நானாக மம்முடி பிடிச்சி வேலை பார்க்குறது இல்லை, எனக்கு வேலை அந்த வேலை கொடுக்கப்படலை. அப்போ எனக்கு இறைவார்த்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்காக பணி செய்யக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்துவோடைய விசுவாசத்திற்கு வேலை செய்யக்கூடிய நிலைக்கு ஆண்டவரனை உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த பணியை நான் செய்யணும். அதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மையான ஒரு வேலை. அப்போது முதல் காரியம் இவ்வளையும் தெளிவாக சொல்கிறது, உழைக்க மனம் இல்லாதவன் உன்னல் ஆகாது. உனக்கு உழைக்கிறதுக்கு மனசு இல்லையா, மரியாதை சாப்பிடாம இருந்து அப்படி உழைக்க மனமில்லாமல் உண்ணுகிற உணவு உடம்புல ஒருபோதும் ஒட்டவே செய்யாது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு 70 வயது கடந்தவங்கள்லாம் பாருங்களேன், 70 வயசு ஆனால் கூட இன்றைக்கி அவ்வளோ தூரம் திடகாத்திரமாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் உழைத்த உழைப்பு தான் அவர்களை தாங்கி பிடித்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கி 40 வயசு 35 வயசுலேயே பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்குது, கை வலிக்குது, கழுத்து வலிக்குது, எல்லாமே வலிக்கு தான் செய்யும். ஏனென்று சொன்னால் உடம்பு வலிஞ்சு இன்றைக்கி வேலை செய்கிறதே இல்லை. எல்லாத்துக்கும் இன்றைக்கி வீட்டில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, உடல் உழைப்புக்கு வேலை இல்லாமல் நிலைமைக்கு நம்ம கொண்டு போயிட்டோம். ஒரு விதத்தில் விஞ்ஞானம் வளர்கிறது, அதனால் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியை அதனுடைய பயன்பாட்டை நாங்கள் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு நாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் உடல் உழைப்புக்கு என்று ஒரு காரியம் இருக்கிறது அல்லவா, அதை நாம் கட்டாயம் உழைப்புக்கு பயன்படுத்த வேண்டும். சொன்னது போல் 2 தெசலோனிக்கர் 3:10 நமக்கு சொல்வது என்ன? உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது. அதே பவுலடியார் சொல்கிறார், உழைப்பு கடவுளால் தரப்படுகிற கொடை. உழைப்பு கடவுளால் தரப்படுகிற ஒரு உன்மதமான ஒரு கொடை. அதனால் அனைத்து தொழிலாளர்களையும் இன்றைக்கு நன்றியோடு நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அனைத்து தொழிலாளர்களையும் பிரிமாடலில் உங்களுக்கு தெரியாது பார்த்துக்கோங்க, உங்களுடைய நீங்கள் பயன்படுத்துகிற இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு ஒரு சில பேர் நேரடியாக உங்களுடைய உழைப்பில் பங்கெடுத்திருப்பார்கள், மறைமுகமாக ஒரு சில பேர் பங்கெடுத்திருப்பார்கள். ரொம்ப சுற்றி சுற்றிலாம் நம்ம பேச வேணாம், சுருக்கமாக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நான் இந்த இடத்துல இருந்து வைக்கிற திருப்பள்ளியிலிருந்து இன்றைக்கி எங்கோ இருக்கிற நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்குறீங்க, அதை ஜெபிக்கக்கூடிய விதத்தில் இந்த திருப்பள்ளி அமைகிறது அப்படின்னா, பிரிட்டோ சாமியார் இங்கேருந்து சொன்னது நேரடியாக உங்கள் காதுக்கு வந்து சேருது இல்லை? ஏகப்பட்ட பேர் இதுக்கிடையில் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த படத்தை காட்சிப்படுத்தவங்க, அது பதிவு ஏற்றம் செய்கிறவங்க, நீங்கள் கையில் பயன்படுத்துகிற அந்த அலைபேசியை வடிவமைத்தவர்கள், அந்த அலைபேசிக்கு தேவையான டவருன்றீங்களா, அப்போ உங்களுக்கு வந்து நெட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் யார் கொடுக்குறா? இப்படி பல பேருடைய உழைப்பு தான் இன்றைக்கி இந்த சமூகத்தை வந்து ஒரு வளர்ந்த சமூகமாக அல்லது கையுக்கு அடக்கமான ஒரு சமூகமாக மாற்றி வைத்திருக்கிறது. அப்போ இந்த நாளில் இவங்க எல்லாருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாருடைய உழைப்புக்கு பின்பாகவும் கடவுளுடைய அருள் இருக்கிறது என்பதை இந்த நாள் வாசகங்கள் நமக்கு நிறைவாக சுட்டி காட்டுவதை நாம் சொல்ல முடியும். இன்றைக்கு வீண் பேச்சுக்கும் வெட்டியான செயல்பாட்டுக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் உழைக்க மனமில்லாத ஒரு சூழல். இன்னைக்கு கிட்டத்தட்ட அதை நோக்கி நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுல மாற்று கருத்து என்பதே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க, நிறைய பேர் நினைக்கிறான் குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம், குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம்னு நினச்சி அந்த சீட்டு கம்பெனியில் காசு போடுறது, இந்த சீட்டு கம்பெனியில் காசு போடுறது, இந்த வருஷம் 100,000 ரூபா கொடுங்க, அடுத்த வருஷம் 3 லட்சம் ரூபா திருப்பி தருவான் அப்படின்னு சொல்லுவான். இந்த உலகத்தில் உங்கள் மேலே அவ்வளோ தூரம் அக்கறைப்படுற நல்ல மனுஷன் எவனுமே இல்லை. பெத்த தாய்க்கே சோறு போடாதவன் உனக்கு 1 ரூபா கொடுத்தா அடுத்த வருஷம் 3 ரூபா தருவான்றதை எப்படி நீங்கள் நம்புறீங்க? யோசிச்சு பார்க்கணும். அப்போது உழைக்க மனமில்லை, ஒருவேளை நமக்கு அப்படி கிடைக்கிற பணம் என்ன செய்யாது, நமக்கு தங்கவே செய்யாது. கடவுள் தெளிவாக சொல்லியிருக்கார் இல்லையா, உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது, நீங்கள் உழையுங்கள். அதான் சொல்லுவாங்க இல்லையா, உழைத்தால் தான் உங்கள் உடம்புல சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் சம்பாதிக்கிற காசு உங்களுக்கு தங்கும். இன்றைக்கி நிறைய நேரங்களை பார்க்குறோம், செய்தித்தாளில் அடிக்கடி படிக்கிறோம் பண மோசடி நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படியே பேங்கில் எல்லாத்தையும் காசு அள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? உழைக்க மனசில்லை, குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறோம். இன்றைக்கி இன்னொரு காரியம் அடிக்கடி சொல்லப்படுகிறது, ஃபாதர் நீங்கள் உழைங்க உழைங்கன்னு சொல்கிறீங்க, உழைப்பை இறைவன் ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி வேலையே இல்லைங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பீங்க. இல்லை எங்கள் ஃபாதர் வேலை இருக்குது, எங்கே போனாலும் வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. வேலை இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னால்? முதல் கேள்வி, நம்ம பசங்களுக்கு தான் வேலை இல்லை. அப்போ ஒவ்வொரு இடம் நார்த் இந்தியாவில் வந்து 50 பசங்கள் வேலை பார்க்குறாங்களே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு பசங்களுக்கு கொடுக்குற வேலையை காட்டிலும் நார்த் இந்தியாவிலேருந்து வர பசங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஹோட்டல் கடையில் பார்த்தா அவன் தான் வேலை பார்க்குறான், எல்லா இடங்களையும் ரோடு போடுறது அவன் தான், எல்லா இடத்துலையும் இன்றைக்கி அவன் தான் வேலை பார்க்குறான். என்ன வித்தியாசம் இருக்குது? இன்றைக்கி தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரனுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்றான். ஏன்? இவன் பூரா ஓபி அடிக்கிறவனாக இருக்கிறான், இவன் பூரா என்ன செய்கிறான், உட்காந்து திங்களான்னு நினைக்கிறான். இன்றைக்கி அந்த மனநிலை வளர்ந்து போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த சாத்தான் போல் உங்கள் கையில் எல்லாரும் இன்றைக்கி மாட்டிக்கிட்டு பார்த்தீங்களா, செல்ஃபோன் இதை பார்த்து பார்த்து உட்காந்து உட்காந்து எல்லாம் கூணக்கழுத்தனாகி போய் எல்லாருமே தன்னை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தி விட்டார்கள். நார்த் இந்தியாவிலேருந்து வரணும்னு பாருங்கள், அவனுக்கு 3 வேளை சாப்பாடு தேவையில்லைங்க, 1 வேளை 2 வேளை சாப்பாடு போட்டாவே போதும். ஆனால் மாடு மாதிரி வேலை செய்வான். அவங்களை நம்ம குறையாக மதிப்பிட்டு நான் சொல்லலை, இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு உழைக்கக்கூடிய எண்ணமே ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், நம்ம ஆளுக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான்றத 100 நாள் வேலை வைப்பாங்க நம்ம ஆளுக. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அக்கறையோட கரிசனையோட அவங்க வேலை செய்கிறான்னு தெரியும். மண்ணுக்கு வலிக்காமல், மம்பட்டைக்கு வலிக்காமல், மேம்மண்ணு கீமண்ணு தெரியாமல் சுரண்டி அள்ளி எரிஞ்சிட்டு 11 மணிக்கு வேலைக்கு போய் 11:30க்கெலாம் வேலையை முடிச்சுட்டு 12 மணிக்கெலாம் சுருமாடு கட்டி கரெக்டாக வேப்ப மரத்தடியில் படுத்து கிடந்து 2 மணிக்கு சம்பளம் வாங்கி 3 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? யோசிச்சு பாருங்கள், இது உழைக்கிற சமூகமா? இது உழைக்கிற சமூகம். நீ யோசிச்சு பாருங்களேன், இதே சமூகம் தான் காலையில் 6 மணிக்கு வயக்காட்டுக்கு போய் குறுக்கு கடுக்க நின்று விவசாயம் பண்ணி நல்லா உழைச்சி சம்பாரிச்சாங்க. அந்த தலைமுறை நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள போய் என்னங்க இப்படி இருக்கிறீங்க, நல்லா வேலை செஞ்சானே அப்படின்னு கேட்டால் உடனடியாக என்ன செய்வாங்க? அப்போ அரசாங்கத்துக்கு ஆரம்பத்தில் ஆயமுத்திரம் ஓகேமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. அப்போது நீ செய்கிற தப்புக்கு இன்னொருத்தனுடைய தப்பை வந்து என்ன செய்யக்கூடாது, சப்போர்ட்டுக்கு இழுக்கவே கூடாது. நாம் சரியாக இருந்தால் தான் அடுத்தவனை கேள்வி கேட்க முடியும். இன்றைக்கி நானே உழைக்கல அப்படின்னா எனக்கு மேலே உள்ளவனை எப்படி நான் உழைக்கலையான்னு கேட்க முடியும்? கேட்கவே முடியாது. இப்படி உழைக்காதனால தான் ஓட்டுக்கு காசு வாங்குறீங்க, வாங்குகிறோம், நான் வாங்கலை சொல்கிறேன். இருந்தாலும் உழைக்காதனால தான் இன்றைக்கி என்ன செய்கிறான், உங்களுடைய நம்மளுடைய பலவீனத்தை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ஆளுகளுக்கு இன்றைக்கி வேலைக்கு போலையா, இன்றைக்கி கூலியை கொடுத்தோம்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தலையெழுத்தே மாற்றக்கூடியது ஓட்டு, அந்த ஓட்டுக்கே நம்ம காசு வாங்குற அப்படின்னா அதெல்லாம் நம்முடைய சோம்பேறித்தனத்துடைய வெளிப்பாடு. உழைக்க மனமில்லாமல் உண்ணக்கூடிய மனநிலைக்கு இந்த மக்கள் வந்துட்டாங்க அப்படின்றத அரசியல்வாதி தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்கிறார், உழைத்தால் தான் நீ உண்ண வேண்டும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களே, கபீர் அப்படின்னு சொல்லி மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதி, அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அப்போது யாரெல்லாம் அவருடைய சீடர்களாக இருந்தாங்களோ அவர் சொல்கிறத கேட்டு கேட்டு வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்கள். அவங்க ரொம்ப பெரிய பெரிய பணக்காரராக மாறிடுறாங்க. அப்போ அவங்களாம் பணக்காரனாக மாறிட்டாங்க. ஆனால் கபீர் என்ன செய்கிறாருன்னா, அவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே போல் வயசு ரொம்ப ஆன பிறகும் கூட ஒவ்வொரு நாளும் உடையை அவரே நெய்து கொண்டிருக்கிறார், தனக்கு தேவையான உடைகளையும் நெய்கிறார், தன்னுடைய சீடர்களுக்கு தேவையான உடையையும் அவரே நெய்து கொடுக்குறார். ஒரு நாள் அவரிடம் இருக்கிற ஒரு செல்வந்தரான ஒரு சீடர் வந்து சொன்னாரா, இங்கே பாருங்கள், நீங்கள் வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நான் இன்னும் எவ்வளோ உங்களால் தான் நான் இவ்வளோ தூரம் நல்லா இருக்கிறேன், ஆனால் நீங்கள் போய் உட்காந்து கால் கெடுக்க இடுப்பு கெடுக்க உட்காந்து இந்த ராட்டையை போட்டு நெய்து கொண்டு இருப்பது எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, நீங்கள் இந்த வேலையை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம். அதற்கு கபீர் இப்படி சொன்னாராம், நான் வயிற்று பிழைப்புக்காக இந்த வேலையை செய்யவில்லை, என் மன நிறைவுக்காக நான் இந்த வேலையை செய்கிறேன் என்று சொன்னாராம். நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள், இந்த ஆடையை நான் உங்களுக்கு வடித்து கொடுக்கிற பொழுது, அதை நான் வடிவமைத்து கொடுக்கிற பொழுது உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள், இல்லை, நான் இறைவனுக்கே இந்த ஆடையை அர்ப்பணமாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னாராம். எப்போது என் ராட்டையிலிருந்து நான் கையெடுக்கிறேனோ அந்த தினமே அந்த கணமே நான் இறந்து போவேன் என்று சொன்னாராம். அதுதான் என்னுடைய இறப்பு என்று சொன்னாராம். வயசான காலத்தில் எவ்வளோ பெரிய ஞானி பார்த்துக்கோங்க, அவர் கடைசி வரை உழைக்கணும், உழைச்சாதான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு தீர்க்கமான மனநிலையை தனக்குள்ளே வளர்த்து கொண்டார். அப்போ இன்றைக்கு நாம் இந்த மே தினத்தில் உழைப்பாளர்களை நினச்சி பார்க்குற அந்த நேரத்தில் ஏதோ உழைப்பாளருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக நினைத்து கொள்ளாமல் அன்னைக்கு சுசேபருடைய தினமாக கொண்டாடுகிறோம், சுசேப் நவநாள் சொல்லுவோம், சுசேபுக்கு ரெண்டு பாட்டை பாடுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடக்கூடாது. சுசேப்புடைய விழாவை இன்னைக்கு திருச்சபை நம்மை கொண்டாட சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய உழைப்பிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த வருஷம் குறிப்பாக நாம் சுசேப்பரை ஆண்டை கொண்டாடுகிற இந்த நாட்களிலும் கூட சுசேப்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். நீங்கள் செய்கிற வேலை என்ன வேலையாக இருந்தாலும் சரி, அது ஆசிரியர் பணியாக இருக்கலாம், அல்லது அலுவலக பணியாக இருக்கலாம், அல்லது வீட்டு வேலையாக இருக்கலாம், தினக்கூலியாக இருக்கலாம், எந்த வேலையை வேணாலும் எடுத்துக்கோங்களேன், செய்கிற வேலையை நிறைவோடு நேர்மைத்தன்மையோடு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வேலை அடுத்தவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் உழைப்பை கடவுள் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். இது இல்லாத சூழ்நிலையில் போயிட்டு ஆண்டவர் என் உழைப்பை ஆசீர்வதிங்க அப்படின்னு அவர் அப்புறம் கேள்வி கேட்பார். நீ உனக்கே மையப்படுத்தி நீ கேட்குற, அப்போ ஊருக்கு பயன்படுற மாதிரி நீ எனக்காவது வேலை செஞ்சுருக்கிறியா அப்படின்னு கடவுள் நம்மை பார்த்து கட்டாயம் கேட்பார். இந்த உடல் இறைவன் கொடுத்ததே உழைப்பதற்காகத்தான். இந்த உடலை பயன்படுத்தி தான் இன்னைக்கு சமூகத்தை மனிதன் இவ்வளவு தூரம் உருவாக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகம் உருவாக்கி வைத்திருக்கிற அத்தனை பயன்பாட்டுக்குரிய பொருள்களையும் பயன்படுத்தி விட்டு வெந்ததை தின்னுட்டு விதி போன சாவோம் அப்படின்னு நினைக்கிற காண்டி இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா, உங்களை போல் என்னை போல் ஒரு முட்டாள் யாருமே இல்லை, உங்களை போல் என்ன போல் கடவுளை ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடவுளே உழைத்து களைத்து ஓய்வெடுக்கிற பொழுது அவருடைய படைப்பாக இருக்கிற நாமும் உழைத்தால்தான் இந்த உலகில் வாழ முடியும், உழைத்தால்தான் இந்த சமூகம் இந்நிலையிலிருந்து இந்த உலகம் அடுத்ததொரு நிலைக்கு கடந்து போக முடியும் என்பதை உள்வாங்கியவர்களாக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நம் அனைவருக்காகவும் ஜெபிப்போம், அனைத்து தொழிலாளர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆமென்.
என்னை தந்தையே நீ பரிசாக உன்னை தந்தார், உள்ளதெல்லாம் கொடுத்தேன் நீ உன்னையே அள்ளித்தந்தார், கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை
சகோதரர்களே சகோதரிகளே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலியானது எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தென் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இரக்கம் அனைத்திற்கு மூச்சாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை கண்ணோக்கி எருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இந்த காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவோடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.